ஞாயிறு சிந்தனை.
முழு ஆறு ஒன்று அருவியாக கொற்றத பார்த்துருக்கீங்களா? ஒரு முழு ஆறு இரண்டாக பிரிந்து 1060 அடி அகலமுள்ள ஒரு பகுதி 176 அடி உயரமான ஒரு அருவியாகவும், 2600 அடி அகலமுள்ள ஆற்றின் மற்றொரு பகுதி ஒரு குதிரை லாடத்தைப் போல வளைவாக 167 அடி உயரமான ஒரு அருவியாகவும் விழுகின்ற அழகை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்தேன். ஆம் அன்புள்ளங்களே, நான் சொல்றது நயாகரா நீர்வீழ்ச்சியை பற்றி. இந்தியாவினுடைய பல இடங்களில் மணல் ஓடுகின்ற ஆறுகளையே பார்த்து பழகிவிட்ட எனக்கு அருவியாக கொட்டுகின்ற அந்த ஆற்றை பார்த்தது ஒரு வித்தியாசமான அனுபவம். அந்த இரண்டு அருவிகள் வழியாக ஒரு நொடிக்கு 750,000 கேலன், அதாவது 2,850,000 லிட்டர் தண்ணீர், சுத்தமான குடிப்பதற்கு உகந்த தண்ணீர் வந்து விழுகின்றது என்று விவரங்கள் சொல்கின்றன. இந்த எண்களை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு ஒரு கணக்கு சொல்றேன். சென்னையின் தற்போதைய மக்கள் தொகை 45 லட்சம் என்று சொல்லப்படுகின்றது. ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு தேவையான குடிக்கின்ற நீர் 6 லிட்டர்னு கணக்கு வச்சா, ஒரு நாளைக்கு சென்னைக்கு தேவையான குடிக்கும் நீர் 2,70,00,000 லிட்டர். இந்த தண்ணீர் அந்த அருவியின் வழியாக 10 நொடிகளில் கீழே விழுகின்றது. ஒரு மணி நேரம் அங்கே விழுகின்ற தண்ணீரை மட்டும் நாம் சேகரித்தால் சென்னைக்கு தேவையான குடிநீர் ஒரு வருடத்திற்கு தாங்கும். அன்பு நெஞ்சங்களே, நயாகராவை பற்றி சுற்றுலா விவரங்களை தருவதாக நீங்கள் எண்ண வேண்டாம். அதுவரை படங்களில் பார்த்து ரசித்த அந்த பிரம்மாண்டமான அருவியை அன்னைக்கு நான் நேரில் பார்த்தப்ப எனக்கு என்ன நடந்தது என்பதுதான் இன்றைய ஞாயிறு சிந்தனையினுடைய ஒரு மைய கருத்து. நயாகராவை பார்த்த நான் பிரமிப்பில் வியப்பில் பேச முடியாமல் உறைந்து போனேன். கண்களில் லேசாக கண்ணீர். அழகிய ஒரு உதயம், பனியும் மேகமும் உறங்கும் மலை முகடுகள், பனித்துளியை தாங்கி சூரிய ஒளியில் வைரமாய் மின்னும் மலர்கள், கள்ளமில்லாத ஒரு குழந்தையின் சிரிப்பு, நிசப்தமான ஒரு சமவெளியில் தூரத்தை ஒலிக்கும் அழகிய புல்லாங்குழல் இசை, காற்றில் கலந்து வரும் மலர்களின் மனம். அன்புள்ளங்களே, வாழ்க்கையில இப்படி நாம் சந்திக்கும் அற்புதங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். பிரம்மாண்டமாக வந்தாலும் சரி, மென்மையாக வந்தாலும் சரி, இந்த அனுபவங்களுக்கு நம்மில் பலர் தரும் ஒரே பதில் மௌனம். அன்பு உள்ளங்களே, நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில பேச முடியாமல் தவித்த நேரங்கள் பல உண்டு. வேதனையில உள்ளம் உறைந்து போகும்போது, கோபத்தின் எல்லையை கடக்கும்போது, மனம் மகிழ்ச்சி வெள்ளத்தில திக்குமுக்காடும் போது, இப்படி உணர்ச்சிகளின் உச்சத்தை நாம் தொடும்போதெல்லாம் பேச்சிழப்போம், கண்ணீர் விடுவோம். இந்த அனுபவம் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற இயேசுவின் சீடர்கள் மூவருக்கும் ஒரு நாள் ஏற்பட்டது. இயேசு உருமாறியதைக் கண்ட அந்த சீடர்கள் பேச்சிழந்தனர். லூக்கா நற்செய்தியிலிருந்து இந்த நிகழ்வை பற்றி வாசிக்க கேட்போம்.
லூக்கா நற்செய்தி, அதிகாரம் 9. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்தபோது அவரது முகத்தோற்றம் மாறியது, அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய இயேசுவையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்லுவது இன்னதென்று தெரியாமலேயே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்குச் செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது.
சில மாதங்களுக்கு முன்னால இயேசு உருமாறிய அந்த நிகழ்ச்சியை விவிலிய தேடல்ல சிந்திச்சோம். அன்று நம்முடைய சிந்தனைகளெல்லாம் இயேசுவை பற்றி, உருமாற்றத்தை பற்றி அதிகம் இருந்தன. இன்றைக்கு அந்த உருமாற்றம் சீடர்களிடம் உருவாக்கிய மாற்றங்களை சிந்திப்போம். இயேசு உருமாறியதைக் கண்ட சீடர்கள் பேச்சிழந்தனர், பயந்தனர். பின்னர் பேதுரு என்ன பேசுகிறோம் என்பதை உணராது எதையோ பேசினார். பேச்சு அல்லது மொழி பெரும்பாலும் அறிவு சார்ந்த ஒரு செயல். எழுகின்ற எண்ணங்களுக்கு வார்த்தை வடிவம் கொடுக்கின்றோம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் வார்த்தைகளாக வடிக்க முடியாது. அதேபோல் நம் எண்ணங்களின் வேகத்திற்கு ஈடுகொடுத்து நம்மால் பேச முடியாது. இவை நமக்கு தெரிந்த தகவல்கள்தான். எண்ணங்களின் வேகத்திற்கே ஈடுகொடுக்க முடியாத வார்த்தைகள், உணர்ச்சிகள் என்று வரும்போது இன்னும் ஊமையாகிவிடுகின்றன. நம்முடைய உணர்வுகளுக்கு ஓரளவே வார்த்தை வடிவம் கொடுக்க முடியும். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் சொற்களை தாண்டிய, சொற்களில் அடங்காத, சொற்களால் விவரிக்க முடியாத உணர்வுகள் எழும்போது சொற்கள் விடைபெற்று போய்விடுகின்றன. அவற்றை தேடிப்போவது வீணான முயற்சி. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நமக்கு நெருங்கிய ஒருத்தர் ரொம்ப நோயுற்று கவலைக்கிடமாக மருத்துவமனையில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். நாம் அந்த மருத்துவமனையின் ICU அறைக்கு முன்னால் நிற்கிறோம். நம்முடைய மனதில் எழுகின்ற உணர்வுகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்போ அங்கே வந்து சேருகின்ற நம்முடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் நம்ம பக்கத்தில் வந்து நம்முடைய கைகளை இறுக பற்றி கொள்கின்றார், அல்லது ஆறுதலாக நம்மை அணைக்கின்றார். அவருடைய கண்களில் லேசாக கண்ணீர். ஒரு வார்த்தையும் சொல்லப்படவில்லை. வார்த்தைகள் தேவையில்லை. நமது நண்பருடைய அன்பு, பரிவு, ஆதரவு எல்லாவற்றையும் அந்த மௌனத்தில் நாம் உணர்வோம். அப்படிப்பட்ட நேரங்களில் வார்த்தைகள் பேசப்படுவது கூட சரியான முறையாக இருக்காது. உணர்வுகளின் உச்சங்கள் அன்பர்களே பெருமலையின் சிகரங்கள் போன்றவை. உயர்ந்ததொரு மலையின் உச்சியில் நிற்கும்போது அங்கு நிசப்தம்தான் தெளிவாக கேட்கும். அதேபோல் உணர்வுகளின் உச்சங்களிலும் அமைதி, நிசப்தம் அதிகம் இருக்கும். வாழ்க்கையின் பெரும் பகுதிகளுக்கு, அதுவும் ஆழமான பகுதிகளுக்கு வார்த்தைகள் தேவையில்லை. மௌனமே அழகு. மனித உறவுகள், அதில் எழும் உணர்வுகள், இவைகளுக்கே வார்த்தைகள் தேவையில்லை என்றாகும்போது, இறைவனை காணும்போது, இறைவனை உள்ளூர உணரும்போது வார்த்தைகளை தேடுவது வீணான முயற்சி. ஆழ்நிலை தியானங்களில் அதிகம் தேர்ந்தவர்கள் சொல்வது இதுதான். நம்முடைய விவிலியத்தின் திருப்பாடலிலும் இந்த அறிவுரை அழகாகச் சொல்லப்பட்டுள்ளது.
திருப்பாடல்கள் 46. வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். உலகின் கடை எல்லை வரை போர்களை தடுத்து நிறுத்துகின்றார். வில்லை ஒடிக்கின்றார், ஈட்டியை முறிக்கின்றார், தேர்களை தீக்கி இரையாக்குகின்றார்.
இறைவனின் செயல்களை கண்டதும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பதில் எப்படி இருக்க வேண்டும்? ஆரவாரமாய் அவரது புகழை பாடி, எக்காலம் ஒலித்து, ஊரை கூட்டி, கடவுளின் பெருமைகளை பட்டியலிட்டு சொல்ல வேண்டும், அப்படித்தானே? இல்லை, மாறாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது இதுதான்.
அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள்.
ஆம் அன்பர்களே, அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் இது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லப்பட்டுள்ளது. பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். அதாவது, ஆடாமல் அசையாமல் இரு, நானே கடவுள் என்று உணர்ந்து கொள். அன்பு உள்ளங்களே, எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளை நெருங்குகிறோமோ, அவரை உணர்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அமைதி காப்பதே நல்ல பதில். கடவுளை, அவர் செயல்களை மக்கள் உணர வேண்டுமென்று ஊர்வலங்கள் நடத்தி, ஒலிப்பெருக்கிகளில் முழங்கி, அதனால் உண்டாகின்ற பல வன்முறைகளைக் கண்டு மனம் நொந்து போயிருக்கும் நம் நாட்டில், கடவுளை அவரவர் கண்டு அமைதியில் அந்த அனுபவத்தை அசை போட்டால் மக்களிடையே இன்னும் அழகான அமைதி உருவாகும், இல்லையா? இந்த அமைதி முதலில் நம்மிடமிருந்து ஆரம்பமாக வேண்டும். எண்ணங்களுக்கு அப்பால், வார்த்தைகளுக்கு அப்பால் ஆழ்ந்த நிசப்தத்தை வாழ்வின் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது உணர்வது எவ்வளவோ நன்மைகள் தரும். ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் என்று ஆரம்பித்து, 5 நிமிடம், 10 நிமிடம் என்று ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்த அமைதியை சுவைத்து பாருங்கள். கடவுள் அனுபவம், அது எவ்வளவு ஆழமான அனுபவமாகவே இருந்தாலும் சரி, அந்த அனுபவம் நானும் கடவுளும் என்ற குறுகிய வட்டத்தில் தனி சொத்தாவதில் அர்த்தமில்லை என்பதை இயேசு உருமாறிய இந்த நிகழ்வின் கடைசி பகுதி நமக்குச் சொல்கின்றது. பேசுவது என்னவென்று தெரியாமல் நாம் இங்கேயே தங்கிவிடலாம் என்று சொன்ன பேதுருவின் கூற்றுக்கு மேகங்களின் வழியாக இறைவன் சொன்ன பதில், என் அன்பு மகன் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள். அதாவது, பேச்சை குறைத்து கொண்டு கேளுங்கள், இறைவார்த்தையை கேளுங்கள் என்று தந்தையாகிய இறைவன் நமக்கெல்லாம் சொல்லித்தருகின்றார். அந்த இறைமகன் என்ன சொல்வார்? இங்கே தங்கியது போதும், வாருங்கள் மலையை விட்டு இறங்கி நம்முடைய பணியை தொடர்வோம் என்றுதான் சொல்வார். கடவுள் அனுபவங்கள் வாழ்க்கைக்கு தேவை. கடவுளோடு தங்குவதற்கு கூடாரங்கள் கோவில்கள் அமைப்பது நல்லதுதான். ஆனால் கோவில்களிலேயே நாம் வாழ்ந்துவிட முடியாது. இறைவனை கண்ட, இறைவனை தரிசித்த அந்த அற்புத உணர்வோடு மீண்டும் உலகிற்குள் நாம் செல்ல வேண்டும். அங்கே மக்கள் மத்தியில் இறைவனை காணவும், அப்படி காண முடியாதவர்களுக்கு இறைவனை காட்டவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். உருமாறிய கடவுளை கண்ணாரக் கண்ட சீடர்களை அழைத்துக் கொண்டு இறைமகன் இயேசு மலையிலிருந்து இறங்குகின்றார். எதற்காக? அந்த மக்களை உருமாற்ற. மக்களை உருமாற்றும் பணியில் நாமும் இணைவோம். வாருங்கள்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.